الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم سرب புகழும் புகழ்ச்சியும் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அடியொட்டி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக ஜும்ஆவை நிறைவேற்றுவான் வேண்டி இங்கே ஆத்திகாவுடைய நியத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எவற்றை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அடித்தபடியாக உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் ரபியுனில் அவ்வல் மாதமாக இருக்கின்றது. எங்கிலும் எங்கு பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்படுகின்றது. அவர்களுடைய சீரத் சம்பந்தமான வாழ்க்கை வரலாறுகள், வாழ்க்கை தொகுப்புகள் பேசப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும், வருவது ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் அவனுக்கு இருக்க வேண்டும், இருக்கத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதம் முழு உலகிலும் நினைவு கூறப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்கள் இதிலே பேசப்படுகின்றன, நினைவு கூறப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்ற அடிப்படையில் சில நாடுகளில் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டிலும் ஒரு முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் இந்த நாட்டிலும் மாஷா அல்லாஹ் அன்றைய தினத்தில் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி உலகம் எல்லாம் முஸ்லிம் நாடுகளிலும் கூட சில நாடுகளிலே மாஷா அல்லாஹ் பல நாடுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை காரணம் காட்டி விடுமுறை கொடுக்கப்படுகின்றது. சாமிய சகோதரர்களே, எனவே இந்த மாதத்தில் அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்கள் பேசப்பட வேண்டும், அவர்கள் புகழ் பாடப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கப்பட வேண்டும் என்ற உற்சாகம் ஊட்டப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பில் உள்ள எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் ஞாபகப்படுத்தப்பட்டு அது நினைவூட்டப்பட்டு அதன் பக்கம் கவனத்தை அதிகம் செலுத்தக்கூடிய நிலை உண்டாக வேண்டும். எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும், சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது அதை நினைவு கூறப்பட வேண்டும், அது சிந்தனைக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய முன்னோர்கள் மாஷா அல்லாஹ் அதற்கென்று இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பல நிகழ்வுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். சாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் அதிலே வணக்கம் இபாதத்து மாத்திரம் என்பது அல்ல, அதிலே கலையும் இருக்கின்றது, கலாச்சாரமும் இருக்கின்றது. இஸ்லாத்தின் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் இன்றைய மாதம் இன்றைய தினங்கள் நினைவு கூறப்படுகின்றன. உலகத்தில் பல மத தலைவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள், பல தலைவர்கள் முன்னோடிகள் நினைவு கூறப்படுகின்றார்கள். அவர்களுக்கு என்று வருட வருடம் இவருடைய இத்தனாவது ஞாபகார்த்த தினம் என்றெல்லாம் எடுக்கப்படுகின்றது. அதை யாரும் அலட்டிக் கொள்வதும் இல்லை, அதை பற்றி வித்தியாசமாக பேசுவதும் இல்லை. சாமிய சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்கள் நினைவு கூறப்படவில்லை என்றிருந்தால், அவர்களுடைய சிந்தனை வரவில்லை என்றிருந்தால், அவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு அவர்களுடைய உயர்த்தி சொல்லப்படவில்லை என்றிருந்தால், அவர்கள் பாடப்படவில்லை என்றிருந்தால், புகழப்படவில்லை என்றிருந்தால், இது இஸ்லாத்தின் கலாச்சாரத்தில் உள்ளதாக இருக்கின்றது. இதை நாம் போய் இபாதத்துக்குள்ளே நுழைவித்து இதுக்கு என்ன
அப்படி இருக்கின்றதா, இப்படி இருக்கின்றதா, இப்படியெல்லாம் செய்யலாமா? வணக்கம் என்றால் அது அதாவது தௌஹீதி, அது அல்லாஹ்வால் ரசூலால் காட்டி தரப்பட்ட விடயமாக இருக்கின்றதே என்று வணக்கத்தோடு அதை முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வரம்பை விட்டு வெளியே செல்லாத அமைப்புக்கு உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் வெளிப்படுத்தலாம் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த மாதம் இருக்கின்றது அவர்களுடைய புகழ்கள் பேசப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறிப்பாக சீரா சொல்லப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அடிப்படையில் அவைகள் நினைவூட்டப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபியாக இருக்கின்றார்கள், அவர்கள் எங்களுடைய நபி ரசூல் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டி இருக்கின்றோம். எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்வது வாஜிபாக இருக்கின்றதோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், கடைசி தூதுவர், அவர்தான் பின்பற்றதற்கு தகுதியானவர் என்று ஈமான் கொள்வது எங்களுக்கு வாஜிபாக இருக்கின்றது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவருக்கு ஈமான் இல்லை என்று அர்த்தம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொள்ள வேண்டும். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று இருப்பதை போன்றுதான் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வருகின்றான் என்றால் அவனுக்கு ஷஹாதத்து கலிமா சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அதோடு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த இரண்டாவது பகுதி அவன் சொல்லவில்லை, ஏற்கவில்லை என்றிருந்தால் அப்போது அவனை முஃமினாக கருத்தில் கொள்ள முடியாது என்பதுதான் எல்லாராலும் ஏகோபித்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அதிலே மாற்று கருத்து இல்லை. சாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் பேசப்பட வேண்டும். அவர்களுக்குரிய ஹக்குகளில் முதலாவது அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அத்தோடு அவரை நேசம் வைக்க வேண்டும். உகப்புக்குரியவர்கள் அவர்கள், மஹப்பத்து வைக்கப்பட வேண்டியவர்கள் எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய உயிரை தவிர அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்ல இன்னும் இல்லை என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் சொல்கின்றார்கள், என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல இப்போதுதான் உமரே என்று சொல்கின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய உயிரை விட என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது அல்ல, உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட, என்னுடைய உயிரை விட, என்னுடைய பிள்ளையை விட, என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பெற்றோரை விட, என்னுடைய சொத்துவத்துக்களை விட, அனைத்து பொருள்களை விடவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு விருப்பத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அல்லாஹ்வும் அதை எதிர்பார்க்கின்றார். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவும் வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை தெளிவாகவே சொல்லி வைத்திருக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அனைத்து துறைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் மனிதனுக்கு தேவையான அனைத்து இடங்களிலும் அனைத்து அமைப்புகளிலும் எதுவெல்லாம் அவன் பேஸ் பண்ணுகின்றானோ, அவன் எதிர்நோக்குகின்றானோ அனைத்திற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதரை பின்பற்றுங்கள். பின்பற்றுவது வாஜிபாக இருக்கின்றது, கட்டாயமாக இருக்கின்றது. நபி அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், உகப்பு வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும், நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். அதே போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சாமிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய யார் யாரையோ எல்லாம் பற்றி சிலர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவரை பற்றி தெரியும், இவரை பற்றி தெரியும், அந்த தலைவரை பற்றி தெரியும். கொள்கைகள் பல இருக்கின்றன. அந்த கொள்கைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பலர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். மார்க்சிஸ்டை உருவாக்கியவர் அவரைக்கு எப்படிப்பட்டவர், அவருடைய பிறப்பு என்ன, எங்கே பிறந்தால் வளர்ந்திருக்கின்றார், படித்தவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். லெனினை பற்றி, லெனினிசத்தை படித்திருக்கக்கூடியவர்கள் அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். கூடாது என்று நான் சொல்லவில்லை, ஒருத்தர் தெரிந்து வைத்திருக்கின்றார், பிரச்சனை இல்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாமல் தெரிந்து வைத்திருப்பதுதான் அங்கே பிழை இருக்கின்றது, தப்பு இருக்கின்றது. உலகத்தில் ஆயிரத்தை படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அனைத்திலும் மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை அவர் படிக்கவில்லை என்றிருந்தால், ஆயிரம் பேரை பற்றி அவர் படித்து வைத்திருக்கட்டும், அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கவில்லை என்றிருந்தால் அங்கேதான் பிழை இருக்கின்றது. பிழை எங்கே இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாது, எல்லாம் தெரியும், இஸ்லாத்தை பற்றி தெரியாது என்றால் பிழை அங்கேதான் இருக்கின்றது. சாமிய சகோதரர்களை, எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு இடத்திலே அவர்களை பற்றி என்னதான் சொல்லி முடிப்பது, சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி உலமாக்கள் நிறையவே எழுதி வைத்திருக்கின்றார்கள். பக்கம் பக்கமாக அல்ல, கிதாபு கிதாபுகளாக, ஒரு கிதாபில் பல கிதாப், அதாவது பல தலைப்புகளில் அவரை பற்றி பலர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பாகங்களாக அல்ல, ஒரே ஆசிரியர் பல பக்கங்களில் அல்ல, பல புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். பல ஜுசுக்களில், பல வாயுங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு குத்துபாவிலே சொல்லி முடிப்பது என்பது அதிலே கடலில் இருந்து ஒரு அல்லை எடுப்பதற்கு ஒத்தாக இருக்கும். அதுபோன்றுதான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் சுருக்கமான ஒரு விடயத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். எதற்கு என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், என்னுடைய உயிரிலும் மேலானவர். அவரை பற்றி நான் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை பற்றி தெரியவில்லை என்றிருந்தால் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஹபீபை பற்றி நான் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோரை பற்றி எனக்கு தெரியாது என்றால் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஹபீபை நான் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி என்னை பற்றி எனக்கு தெரியாது என்றால் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஹபீபை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. சாரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான், இரண்டாம் பேச்சு கிடையாது. ஆனால் என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண ஒரு மனிதர் அல்ல. சிலர்கள் அப்படி சாதாரண ஒரு மனிதர் என்று வாய் கூசாமல் சொல்லிவிடுகின்றார்கள். எப்படி சொல்வது? ஒரு ஈமானுள்ள கல்வால் அதை தாங்க முடியுமா? அப்படி சொல்லிவிடக் கூடாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சிலர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மஹப்பத்து, நேசம் இல்லை என்பதன் காரணமாக, அல்லது அவர்களை பற்றிய சரியான அறிவு இல்லை என்பதன் காரணத்தினால இப்படி சொல்லிவிடலாம், ஆனால் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித பிறவிதான், மனிதராக பிறந்தவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள் தான், இரண்டாம் பேச்சு கிடையாது. ஆனால் சாதாரண மனிதர் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனித புனிதர், மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்களோ, அலமாக்கள், வரலாற்றாசிரியர்கள், இமாம்கள் எப்படியெல்லாம் தொகுத்து சொல்லி இருக்கின்றார். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தொடர்பில் ஒரு நிகழ்வு வந்திருக்கின்றது, நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவரால் நடைபெற்ற அந்த குற்றம், அந்த தவறு ஏதோ அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக இருந்தது. அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களை படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அவர்களால் ஒரு தவறு நடந்து விட்டது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் அவர்கள் மன்றாடிய மன்றாட்டம் எங்களுக்கு தெரியும். சிலர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள், 40 வருடங்கள் வரைக்கும் ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தவே இல்லை. அப்படி அவர்கள் அழுது மன்றாடினார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடியதன் பின்னால் கடைசியாக அவருக்கு நினைவு வர அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரக்கத்தினால், பொருட்டினால் துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்ற செய்தியும் பதிவாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தில், அல்லது இந்த நிகழ்வில், இந்த ஹதீஸில் விமர்சனங்கள் இருந்த போதிலும் சரி, வரலாற்று என்ற அடிப்படையில் உலமாக்கள் இதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். சாமிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உன்னதமானவர்கள். சிலர்கள் அதற்கு மேலாலும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த சம்பவங்கள் தொடர்பில் அல்லது அந்த ஹதீஸ்கள் தொடர்பில் மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்த போதிலும் ஒரு சிந்தனைக்காக ஞாபகப்படுத்துகின்றேன், ஒரு சிந்தனைக்காக ஞாபகப்படுத்துகின்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரசூலாக இருக்கின்றார்கள். அதிலே யார் என்ற வித்தியாசம் வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ரசூலாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு நிகழ்வை அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் உயிர்களாக ஆழம் அருவாகளே ஒன்று சேர்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களும் அங்கே ஒரு ரூஹாக இருக்கும் போது அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லோரும் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரூஹுகளுக்கு தாவத்து தன்னுடைய ரிசாலத்தை எத்தி வைக்க அவர்கள் அனைவரும் அந்த ரிசாலத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் உலமாக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏனிலே சொல்கின்றேன் என்றால் இதிலே விமர்சனம் இருக்கின்றது இரண்டாம் பட்சமானது அல்ல. ஏனிலே சொல்கின்றேன் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகோன்மத்தை அவர்களுடைய உயர்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர்கள் இப்படியும் சொல்லலாம், என்ன அவர்களுடைய உயர்வு என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், எனவே இந்த பலவீனமான ஹதீஸ்களை எல்லாம் சொல்ல வேண்டுமா? இல்லை, இப்போது உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், அது பலவீனமான ஹதீஸ் தான் என்று சொல்லிவிட்டேன். மிக பலவீனமானது, பிரச்சனை இல்லை என்றாலும் உங்களுக்கு சிந்தனைக்கு சொல்கின்றேன், அது தேவையில்லை என்றிருந்தால் நாங்கள் விட்டு விட்டு இருப்பார்கள். சரி, உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், அதையும் சொல்லலாம், அதனுடைய தரத்தை சொல்லி சொல்லலாம். அதனால் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன், அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, நீங்கள் உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது எது என்று கேட்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்றை சொன்னார்கள், அதிலே ஒன்றை சொன்னார்கள், தாவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவாக இருக்கின்றது. அவர்கள் துஆ செய்தார்கள், அந்த துஆ எப்போது செய்தார்கள் தெரியுமா? கஅபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் செய்த துஆ. அந்த துஆவிலே அவர்கள் கேட்டது, என்னுடைய சந்ததியிலே ஒரு ரசூல் வர வேண்டும், ஒரு நபி வர வேண்டும், என்னுடைய சந்ததியிலே ஒரு நபி வர வேண்டும், அந்த நபி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க வேண்டும், மக்களை உளத்தூய்மைப்படுத்த வேண்டும், குர்ஆனை ஹதீஸை மார்க்கத்தை தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ரசூல் என்னுடைய பரம்பரையில் வர வேண்டும் என்று அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த துஆவை இவர்கள் கேட்பதற்கு அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை படுத்திய பாடு சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், பிறந்த காலம் தொட்டு ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்தார்கள். எதற்காக? அந்த அனைத்தும் இந்த கடைசி நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்ய வேண்டிய துஆவுக்காக, அந்த துஆவினுடைய கபூலியத்திற்காக. முன்னால் செய்த அனைத்து தியாகங்களையும் அல்லாஹ் வாங்கினதற்கு பின்னால், கபாவையும் கட்டியதற்கு பின்னால் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதுதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த துஆ என்று ஒன்றை சொல்கின்றார்கள். தாவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோமே, நேர்ந்து பெத்த புள்ளு என்று சொல்லி சொல்லுவோமே, அப்படி நபிமார்களால் நேர்ச்சை வைக்கப்பட்டு கிடைத்த பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அதே போன்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், என்னுடைய தாய் கண்ட ஒரு கனவு, ஹதரத் இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பதை பற்றிய கனவை தாய் கண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய முன்னறிவிப்பு அவருடைய வேதங்களிலே வந்து இருக்கின்றதே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அஹ்மத் என்று ஒருவர் வர இருக்கின்றார் என்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன, பலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது இன்ஜினியர் மட்டுமல்ல, தௌராத்திலும் தான் அதற்கு முன்னால் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதங்கள் சொஹபுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முன்னறிவிப்பை செய்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், நாங்கள் ரசூல் மார்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கின்றோம், உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வந்தால் அவருக்கு நீங்கள் அவருக்கு நீங்கள் உதவி செய்யவும் வேண்டும், அவரை நீங்கள் ஈமான் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கின்றான். கடைசியாக வர இருக்கக்கூடிய அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய காலத்தில் வந்துவிட்டால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யவும் வேண்டும், உத்தாசை புரியவும் வேண்டும், அவரை ஈமான் கொள்ளவும் வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறந்த உயர்ந்த நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்தை சொல்லி பழக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்வது வாஜிப் என்று உலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதனால் இதிலே கவனம் இருக்க வேண்டும். ஒரு சிலர்கள் அது முஸ்தஹப்பு என்று சொன்னாலும் அதிகமானவர்கள், அதிலும் குறிப்பாக ஷாஃபியாக்கள் ஹனபியாக்களில் ஒரு பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் சொல்லப்பட்டால் அங்கே சலவாத்து சொல்வது வாஜிபாக இருக்கின்றது என்று உலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை நாங்கள் சின்ன காலத்தில் படிச்சு வச்சிருக்கிறோம், பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கின்றோம். ஆமுல் ஃபீல் யானை வருடம் 50வது தினத்திலே அல்லது 55வது தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அது அந்த காலத்தில் இருந்த கேலண்டர் முறையாக இருந்தது. அந்த காலத்தில் கேலண்டர் என்று ஒன்று இருக்கல, என்ன செய்வாங்க, ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துவிட்டால் அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அது நடந்து இத்தனையாவது நாள்ல இத்தனையாவது தினத்தில என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அபராஹுடைய படை வந்து காபாவை உடைப்பதற்காக வேண்டி எண்ணம் கொண்டு வருகின்றது. அல்லாஹ் அந்த படையை அப்படியே சுக்குநூறாக ஆக்கினான். அது மக்களிடத்திலே உலகத்திலே பிரபலமாக ஆகிவிட்டது. அதை அந்த அரபியர்கள் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதி அது நடந்து 50 தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை தான் நாங்கள் ஆமுல் ஃபீல் வருடம் யானை வருடம் 50வது தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்து கிறிஸ்து வருஷம் 570 அல்லது 71வது வருடத்திலே ஏப்ரல் மாதம் 20வது தேதியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமைதான் என்பதில் உலமாக்களிடத்தில் ஏகோபித்த கருத்து. அவர்கள் சொல்கின்றார்கள் திங்கட்கிழமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எந்த பிறையிலே பிறந்தார்கள் என்பதிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. அதிலே 8வது என்பது இமாம்களிடத்தில் உலமாக்களிடத்தில் பிரபலமாக இருக்கின்றது, உறுதியான கருத்தாக இருக்கின்றது. 12 என்பது மிக பிரபலமானது என்று உலமாக்கள் அப்படியே மஷ்ஹூரானது பிரபலமானது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். இன்றும் நாங்கள் சொல்லி அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று எங்களுக்கு பிரபலமாக இருக்கின்றதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதை எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்னும் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் இமாம்கள் சொல்வதைப் போன்று பிறை 8 பிறந்தார்கள், திங்கட்கிழமை என்பதில் கருத்து வெட்டுமை கிடையாது. எனவே நாங்கள் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பிரபலமானதை சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளலாம், வைத்துக் கொள்வதும் லேசாக இருக்கின்றது. திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன், ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய வரலாறு சுப்ஹான் அல்லாஹ், அவருடைய பிறப்பு சம்பந்தமாக பல நிகழ்வுகள் சுப்ஹான் அல்லாஹ், பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இரவிலே அதற்கு முந்தின தினத்திலே ஒரு யகூதி மக்காவுக்கு வந்திருந்தார். யகூதிகள் தௌராத்தை படித்தவர்கள், அவர்களுக்கு தௌராத்தூடாக கடைசி ஒரு நபி வரை இருக்கின்றார் என்பது மிக துல்லியமாக அதை தெரிந்து வைத்திருந்தார்கள். சரி, ஒரு விடயத்தை சிந்தனைக்கு இடையில் சிந்தனைக்கு வந்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். துல்லியம் என்ற அந்த வார்த்தை வந்ததோடு சிந்தனைக்கு வந்தது, உலகத்தில் எந்த தலைவராக இருக்கட்டும் அவர்களை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக துல்லியமான விடயங்கள் ஏனைய எந்த தலைவர் விடயத்திலும் வந்தது இல்லை என்ற விடயத்திலே முஸ்லிம்கள் பெருமைப்பட வேண்டியிருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர், எங்களுடைய நபி, எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவரை பற்றிய செய்திகள் மிக துல்லியமாக எங்களுக்கு வந்து சேர்ந்திருப்பதைப் போல வேற எந்த தலைவரை பற்றியும் வந்தது கிடையாது. இந்த அளவுக்கு என்றால் சுப்ஹான் அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர், அவங்களோட வாப்பாட பெயர் சுப்ஹான் அல்லாஹ். புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய விடயம் தான், பலமாக்களால் ஏகோபித்து சொல்லப்படக்கூடிய விடயம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து அதுநாள் என்று சொல்லக்கூடிய அவருடைய பாட்டனார் வரைக்கும் உள்ள அவர்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய 20வது அப்பாமார்கள் ஒருத்தர், அவர் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பாமாருடைய அப்பாமாருடைய பெயர் 100% உறுதியானது என்பதை உலமாக்கள் ஏகோபித்து சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஹலரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் வரைக்கும் அதையும் உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதிலே கொஞ்சம் பல இனங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து ஹலரத் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் வரைக்கும் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதில் மிக அதிகம் பல இனம் இருக்கின்றன. சரி, எது எப்படியோ அதுநாள் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் என்பது அது உலமாக்களால் ஏகோபி சொல்லப்பட்டிருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பமாருடைய பெயர், அப்பமாருடைய பெயர் இன்னதுதான். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், இப்னு அப்துல் முத்தலிப், இப்னு ஹாஷிம், இப்னு அப்து மனாப், இப்னு குசை, இப்னு கிலாப், இப்னு முர்ரா, இப்னு காப் என்று அப்படியே அது நான் வரைக்கும் 20 தலைமுறை வரைக்கும் செல்கின்றது என்றால் சிந்தனை செய்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை எப்படி அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய விடயத்தில் அவர்களில் சிறுக்கு நடந்திருக்கின்றதா இல்லையா என்ற விடயத்தில் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் அவர்களுடைய பெற்றோர்களிலும் யாரும் சிறுக்கு செய்வது கிடையாது என்று பேசி இருக்கின்றார்கள். மற்றும் சிலர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை, சிறுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்களில் யாரும் நிக்காஹ் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம், ஒரு ஜினா நடைபெற்றது இல்லை என்பதில் 100% உறுதிப்பட உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தூய்மையானவர்கள். அவர்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்திலே, அவருடைய வம்சத்துடைய விஷயத்திலே எந்த அழுக்கும் கிடையாது. இந்த அளவுக்கு என்றால் உலமாக்கள் லக்கது காணலக்கும் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் என்றுதான் நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோம். அதிலே ஒரு கிராத் இருக்கின்றது, லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும். மின் அன்புசிக்கும் என்றால் கருத்து உங்களில் இருந்தே, உங்களுடைய வம்சத்திலிருந்தே அல்லது உங்களுடைய குடும்பத்திலிருந்தே, உங்களுடைய பரம்பரை வம்சத்திலிருந்து நாங்கள் ஒரு ரசூலை அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அர்த்தம். மின் அன்பசிக்கும் என்றால் உங்களில் அதற்கு தஃப்ஸீர் செய்திருக்கின்றார்கள் இப்னு அப்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள். மின் அஃபலிக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர்களில் இருந்து, மிகச்சிறந்தவர், மிகத்தரமானவர், மிகவும் நல்லவர், அப்படிப்பட்டவர்களிலிருந்துதான் நாம் எங்களுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம், உங்களிடத்தில் அவர் வந்திருக்கின்றார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். ஒரு கராத் இருக்கின்றது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும், இதைத்தான் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு கராத்தை தான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும். சாமி சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான், பாதுகாத்து இருக்கின்றான். அவர்களுடைய சிறப்பை நாங்கள் அறியவில்லை, புரியவில்லை. அதனால் அவர்களை பற்றிய கண்ணியமும் மகத்துவமும் மஹப்பத்தும் நேசமும் எங்களுடைய கல்விலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மிகப்பெரிய விடயங்களை அந்த யகூதிகள் விளங்கி இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அன்றைய தினத்திலே அந்த மக்காவிலே ஒரு யகூதி இருந்தான். அவன் வியாபார நிமித்தமாக மக்காவுக்கு உள்ளே வந்திருந்தான். அப்ப அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இரவிலே அவன் குரைஷிகளுடைய ஒரு கூட்டத்தோடு இருக்கின்றான். அவன் கூறுகின்றான், இன்றைய இரவு யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி கேட்கிறான். அப்ப கூட இருந்த குரைஷியர்கள் சொல்கின்றார்கள், அது எங்களுக்கு தெரியாதே என்று சொல்ல அவன் கூறுகின்றான், இன்றைய தினத்தில் தான் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட இருக்கக்கூடிய நபி பிறக்க இருக்கின்றார், ரசூல் பிறக்க இருக்கின்றார். அவர் 2 தினங்கள் வரைக்கும் பாலை குடிக்க மாட்டார். அதற்கு காரணத்தையும் சொல்கின்றான், பாலும் குடிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்ற இன்றைய இரவில் தான் பிறக்க இருக்கின்றது. அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்ல, நீங்கள் கொஞ்சம் இது சம்பந்தமாக இந்த மக்காவிலே கொஞ்சம் தேடி பாருங்கள், அவர் பிறந்திருப்பார் என்று சொல்ல, அந்த குரைசியர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்படியே தேடி பார்க்கின்றார்கள். விஷயம் தெரிய வருகின்றது, அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது, அவர்களுடைய குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற செய்தி தெரிய வர அவர்கள் வந்து இந்த யகூதி இடத்தில் கூறுகின்றார்கள், ஆம் இப்படி அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அவன் கூறுகின்றான், அப்படியா, அந்த குழந்தையை எனக்கு கொஞ்சம் காண்பீங்களே என்று சொல்கின்றார். அப்போது அவர்கள் அவனை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள், அந்த பிள்ளையை காட்டுகின்றார்கள். அந்த பிள்ளையை பார்க்கின்றான், பார்த்து அந்த பிள்ளையினுடைய முதுகிலே இருக்கக்கூடிய நுபுவத்தினுடைய அடையாளத்தையும் பார்க்கின்றான். பார்த்ததுதான் தாமதம், அவனுக்கு அப்படியே மயக்கம் வந்து விடுகின்றது, மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுகின்றான். மக்கள் அவனை மயக்கம் தெளிய செய்கின்றார்கள். மயக்கம் தெளிந்து அவன் எழுந்ததோடு சொல்கின்றான், என்ன தெரியுமா, ஓஹோ, அவன் கவலைப்படுகின்றான், கை சேதப்படுகின்றான். கை சேதத்தோடு சொல்கின்றான், இன்றைய தினத்திலே பனு இஸ்ரவேலர்களுக்கு இருந்த நுபுவத்தினுடைய பாக்கியம் அது இழக்கப்பட்டு விட்டதே என்று அவன் அங்கலாகின்றான். அல்லாஹ் சுபா எதை சொல்கின்றான், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து எல்லா நபிமார்களையும், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரங்காட்டும் உள்ள எல்லா நபிமார்களையும் பனு இஸ்ரவேலர்களில் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அனுப்பி கொண்டிருந்தான். எனவே இந்த பனு இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், எங்களுடைய பரம்பரையில தான் முஹம்மதும் வர இருக்கின்றார், அஹ்மதும் வர இருக்கின்றார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு பாலாய் போய் விட்டதே, அந்த எதிர்பார்ப்பில் இல்லாமலாகி விட்டதே என்ற கை சேதத்தில் தான் அவனுக்கு மயக்கமே வந்து விட்டது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அதை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் என்பதை எங்களால் ஊகித்துக் கொள்ள முடியும். அதை எவ்வளவு அவர்கள் ஆதரவு வைத்திருந்தார்கள். அதனால் தான் எப்போதும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மதீனாவாசிகள் அரபியர்கள் இவர்களோடு சண்டை செய்யும் போது அவர்கள் கூறுவார்கள், எங்களிலே ஒரு தலைவர் வர இருக்கின்றார், ஒரு நபி வர இருக்கின்றார், அவர் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்வோம், ஒரு கை பார்ப்போம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி எதிர்பார்த்ததின் காரணத்தினால்தான் அவனுக்கு பெரிய கைசேதமாக ஆகி போய்விட்டது. ஓஹோ, இந்த பாக்கியம் இழக்கப்பட்டு விட்டதே, பனு இஸ்ரவேலர்களை விட்டும் அது இழந்து விட்டதே என்பதன் காரணமாக அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டான். அதற்கு பின்னால் அவன் சொன்னான், என்ன தெரியுமா, குரைசியர்களே, இந்த பிள்ளை ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை செய்வார், அந்த யுத்தம் எவ்வளவு அதாவது எவ்வளவு அது தாக்கமுள்ளதாக இருக்கும் என்றால் அதனுடைய பிரபல்யம் உலகத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் அந்த செய்தி பரவும் என்று அவன் கூறுகின்றான். உலமாக்கள் கூறுகின்றார்கள், அந்த யுத்தம் அவன் ஞாபகப்படுத்தியது ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியாக இருக்கின்றது என்று உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இன்ஜிலே தௌராத்திலே முன்னால் இருக்கக்கூடிய வேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள், என்னவெல்லாம் ஆச்சரியங்கள் நடக்கின்றன, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா ஆச்சரியம். அவருக்கு பக்கத்தில் இருந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய நபியவர்கள் பிறக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கூறுகின்றால், அவர்கள் பிறக்கும் போது நான் பக்கத்தில் இருந்தேன், அந்த நேரத்தில் ஒரு ஒளி வெளிப்பட்டது, அந்த ஒளி ஷாமிலே இருக்கக்கூடிய கோட்டைகளை எல்லாம் அது பிரகாசிக்கக்கூடியதாக விளங்கப்படுத்தக்கூடியதாக ஆக்கியது என்று அவர் கூறுகின்றார் என்றால், அவ்வளவுக்கு ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். உலமாக்கள் அதற்கும் பல விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினான், இந்த பிரகாசம், இந்த இஸ்லாத்தின் பிரகாசம், நபி அவர்களுடைய நுபுவத், ரிசாலத், தூதுத்துவம் அங்கெல்லாம் போய் சேர இருக்கின்றது. அதோடு ஷாம் என்றாலே பல முக்கிய இடங்களை தாங்கியது, நபிமார்கள் மரணித்த பிறந்த இடமாக இருக்கின்றது, நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்ய செல்லக்கூடிய சென்ற இடமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் நீங்கள் உங்களுடைய நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஷாமுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அது நபிமார்களுடைய பிறந்த இடமாக, அவர்கள் மரணித்த இடமாக, அவர்கள் அடக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது, நல்ல மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இதன் காரணமாக அந்த பகுதி வரைக்கும் இந்த பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போய் சேர்த்தான். அது மாத்திரமல்ல, ஈரான் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது, கிஸ்லாவினுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய 16 தூண்கள் அப்படியே கீழே விழுந்து விட்டன. அந்த பகுதியை மாத்திரம், அந்த கோட்டைகள் இருக்கக்கூடிய பகுதியை மாத்திரம் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் தாக்கி அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய 16 தூண்களை எப்படி கீழே வெளுத்தாட்டி விட்டது. இவனுக்கு தடுமாற்றம், அரசனுக்கு மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. அது மாத்திரமல்ல, அவன் காலையிலே அவனுடைய கூட்டத்தை அப்படியே கூட்டுகின்றான், கூட்டி கேட்கின்றான், இப்படி இப்படி நடந்திருக்கின்றது, இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே செய்து வருகின்றது. ஈரானிலே பாரசீகத்திலே 1000 வருஷமாக அவர்கள் எரித்துக் கொண்டிருந்த அந்த நெருப்பு, அந்த பாரசீகர்கள் அவர்கள் மஜூசிகளாக நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். அதன் காரணத்தினால் அவர் நெருப்பை அவர்கள் எரிய வைத்திருந்தார்கள். 1000 வருஷங்கள் அதை அணையாமல் பாதுகாத்து வைத்து அதை எரித்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக அது அப்படியே அணைந்து விட்டது. அந்த செய்தியும் அவனை வந்து சேர்கின்றது. இன்னும் அவனுக்கு கவலையை ஏற்படுத்தி விடுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த சபையில இருந்த முக்கியஸ்தர்கள் அதிலும் அவனுக்கு பல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய, கனவுக்கு விளக்கங்கள் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மிக பிரதானிகளாக இருந்தவர்களில் ஒருவர் கனவு கண்டிருந்தார். அந்த கனவையும் எடுத்து சொன்னான். நான் இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் அரபு நாட்டினுடைய சக்திமிக்க ஒட்டகங்கள் குதிரைகளை இழுத்துக் கொண்டு வருகின்றன. அது மாத்திரமல்ல, தஜிலா நதிக்கரையை கடந்து எங்களுடைய நாட்டுக்கு நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த குதிரைகள் பறந்து விட்டன என்று சொல்ல, அது அப்படியே பரவிவிட்டன என்று சொல்ல அரசனுக்கு இன்னும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. கேட்கின்றான், அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றான். இப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி ஒரு நாங்கள் கனவு கண்டிருக்கின்றோம் என்றால் அதனுடைய விளக்கம் இப்படியாகத்தான் இருக்கும். அரபியர்கள் மூலமாக எங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது, அதுதான் இதுக்குண்ட நிகழ்வாக இருக்கும் என்று அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட அரசாட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடியரசி ஒரு சிற்றரசனை கடிதம் எழுதி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது, அரபு நாடுகளில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கின்றதா, அதை பற்றி தெரிந்த ஒரு அறிஞர் இருந்தால் அவரை எங்களுடைய சபைக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல, அவர் ஒரு அப்துல் மசி அல் கத்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை அனுப்பி வைக்கின்றார். இப்படி சம்பவம் நீண்டு கொண்டு போகின்றது. அதற்கு பின்னால் அவனுக்கு அதற்குண்டான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. சாமிய சகோதரர்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது என்று பெயர் வைக்கின்றார்கள். அந்த பெயருக்குரிய கருத்தே முஹம்மது என்றால் மிக அதிகம் புகழப்படக்கூடியவர்கள் என்று அர்த்தம். ஹாமித் என்றால் அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பெயர்களில் ஒன்று, புகழக்கூடியவர் என்று அர்த்தம். அஹ்மது என்றால் மிக அதிகமாக புகழக்கூடியவர் என்று அர்த்தம். முஹம்மது என்றால் மிக அதிகம் புகழப்பட்டவர் என்று அர்த்தம். அல்லாஹ்வாலும் மிக அதிகம் புகழப்படக்கூடியவர்கள், மனிதர்களாலும் படைப்பினங்களாலும் மிக அதிகம் புகழப்படக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பெயரை அவர்கள் ஏன் வைக்கின்றார்கள் என்பதற்கும் பல விளக்கங்களை உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்துல் புத்தலிப் அவர்கள் 7வது தினத்திலே அகீகா கொடுக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் முழு குறைசியர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார்கள். அழைப்பு விடுத்து அந்த அகீகாவினுடைய சாப்பாட்டிலே கலந்து கொள்ள வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் எல்லோருக்கும் முன்னால முஹம்மது என்ற பெயரை வைக்கின்றார்கள். அரபியர்களுக்கு குறைசியர்களுக்கு ஆச்சரியம், கேட்கின்றார்கள், ஏன் உங்களுடைய பரம்பரையில் யாருக்கும் இல்லாத பெயரை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? அரபியர்கள் பொதுவாக குறைசியர்கள் குறிப்பாக அவர்களுடைய பரம்பரையை மெச்சக்கூடியவர்கள், அந்த ரோஷம் உள்ளவர்கள், பரம்பரையை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய பரம்பரையின் பெயர்களை வைப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே யாருக்கும் பரம்பரையில் இல்லாத ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள் குறைசியர்கள். அதனால் தான் கேட்டார்கள், ஏன் பெயரை வைத்திருக்கின்றீர்கள்? அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த பிள்ளை, என்னுடைய இந்த பேரப்பிள்ளை வானத்திலும் புகழப்பட வேண்டும், பூமியிலும் புகழப்பட வேண்டும், அதனால் தான் முஹம்மத் என்று பெயர் வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அவர் ஒரு கனவு கண்டிருந்தார். அந்த கனவு எப்படி என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு கனவு கண்டிருந்தார். அந்த கனவிலே அவருடைய முதுகு
பகுதியிலிருந்து ஒரு சங்கில் வெளியாகின்றது. அந்த சங்கிலின் ஒரு பகுதி வானத்தை போய் தொடுகின்றது, மற்ற பகுதி பூமியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பகுதி கிழக்கை போய் அடைகின்றது, மற்றொரு பகுதி மேற்கை போய் அடைகின்றது. அப்படியே கொஞ்ச நேரத்திலே அந்த சங்கிலி ஒரு மரமாக மாறிவிடுகின்றது, மிகப்பெரிய ஒரு விருட்சமாக மாறிவிடுகின்றது. அந்த விருட்சத்தின் கிளைகள் உலகமெல்லாம் பரவி இருக்கின்றன. அந்த பரவி இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் அது மிக பிரகாசமாக இருக்கின்றன. இந்த சூரியனை விட மிக பிரகாசமாக இருக்கின்றது. அந்த கிளைகளின் உலகத்தில் இருக்கக்கூடிய நாலாபுரத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பார்க்கின்றார்கள், குறைசியர்களில் சிலரிலும் அதை தொட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் சிலரை பார்க்கின்றார்கள், ஒரு சில குறைசியர்கள் வருகின்றார்கள், இந்த மரத்தை வெட்டுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மிக அழகான தோற்றம் உள்ள ஒரு வாலிபர் வருகின்றார். அவர் இவர்களை தடுக்கின்றார், நெருங்கும் போது இவர்களை அவர் தடுக்கின்றார். அப்படி ஒரு கனவை காண்கின்றார்கள். அதற்கு பின்னால் அவர் கேட்கின்றார், கனவு கண்டு முடிந்து விடுகின்றது. காலையில் எழுந்து கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களை அணுகி அவர்களிடத்தில் நான் இப்படி ஒரு கனவு கண்டு இருக்கின்றேன், அதற்கு விளக்கம் என்ன, அதற்குண்டான தெளிவு என்ன என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்படி நீங்கள் கனவு கண்டிருந்தால் அதற்குண்டான விளக்கம் இதுவாகத்தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பரம்பரையில் ஒரு பிள்ளை வர இருக்கின்றது. அந்த பிள்ளை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒருவராக இருப்பார். அவர் உலகமெல்லாம் பின்பற்றப்படக்கூடிய ஒருவராக இருப்பார். அந்த விடயம் தான் உங்களுக்கு இப்படி காட்டப்பட்டிருக்கின்றது என்று அவருக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாகவே இன்னும் பல ஆயிரம் இருக்கின்றன. பிறப்பே இப்படி என்றிருந்தால் நபியுடைய வாழ்க்கை வரலாறை எப்படித்தான் சொல்லி முடிப்பது என்பதை என்னாலும் உங்களாலும் ஊகித்துக் கொள்ள முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு அந்த உறுதிப்பாடு இந்த குத்துபா ஊடாக உங்களுடைய கல்விகளிலே வந்துவிட்டால் அது நான் நினைக்கிறேன் அது என்னுடைய இடத்திற்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவ்வளவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படிப்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் படித்துக் கொண்டிருந்த அந்த ரசூல் மாலைகளை எல்லாம் மறந்து விட்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சுபஹானல்லாஹ் வரலாறு பேசப்பட்டிருக்கின்றது. அதிலே அழகாக அவர்கள் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்கள் ஏன் அதை பாவாக பாடலாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்றால், மனிதன் என்றால் பாடல் என்றால் பாட்டு என்றால் வாயிலே முணுமுணுக்கின்றான், அது அவனுடைய இயல்பாக இருக்கின்றது என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமான மோசமான பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் எத்தனை நூறு பாடல்கள் சிலர்களுக்கு பாடமாக இருக்கின்றது. எத்தனையோ நூறு பாடல்களுடைய முழுசு இல்லாட்டையும் அதனுடைய பகுதிகளை பாடமிட்டு வைத்திருக்கின்றார்கள். அதை பாடமாக்க வேண்டும் என்று அவர்கள் பாடமாக்கவில்லை, அதை கேட்டு அதை எப்படியோ பாடமாக்கி விட்டார்கள். பாடல் என்றால் அப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் சுபஹானல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்ய வேண்டும் பாடலாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். உண்மையில் அதை நாங்கள் படித்து அதை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து அதை கல்விலே பதித்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். பிந்திய காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாக இருக்கின்றது அர் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய எழுதி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கின்றது. இப்படி பல நூல்களை உலமாக்கள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒன்றை நாங்கள் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படித்து நாங்கள் தெரிய வேண்டும். எவ்வளவுக்கெல்லாம் நேரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அதை படிப்பதற்கு நாங்கள் நேரம் கொடுக்கவில்லை என்றிருந்தால் எங்களை போன்ற கை சேதப்பட வேண்டியவர்கள் கவலைக்கிடமானவர்கள் யார் இருக்க முடியும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹுத்பா மூலமாக அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நபியவர்களை படிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிய வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வுகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக, முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக, அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து தெரிந்து வாழ்க்கையில் கொண்டு வர நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக, அவர்களை 100% பின்பற்றக்கூடிய உணர்வுகளை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக, எங்களுடைய அனைத்துமாக அவர்களை ஆக்கிக்கொள்ள நீ எங்களுக்கு தொஃபி செய்வாயாக. அவர்களோடு எங்களை நீ மறுமையில் எழுப்பாட்டி அவர்களோடு சொர்க்கத்தில் எரித்தாட்டுவாயாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.